அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். கருணை சபைசாலை அறக்கட்டளையின் ஸ்தாபகர் மற்றும் முதன்மை நம்பகர் ஏபிஜே அருள் என்று அழைக்கப்படும் திருமதி ராமலட்சுமி இளங்கோ அவர்கள் எழுதியிருக்கும் இக்கட்டுரையை வாசிக்கும் வாய்ப்பினை திருவருள் கட்டளைப்படி நான் பெற்றதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வாசிப்பதற்கு முன் சொல்லிக்கொள்வது யாதெனில், வள்ளலாரின் கோட்பாடுகளை உள்ளது உள்ளபடியே வாசிக்கப்படுகிறது என்றும், ஆவணமாக தமிழக அரசு இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் வடலூர் தெய்வ நிலையத்தரால் வெளியிடப்பட்டிருக்கும் உரைநடைப்பகுதி 2008 எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பதையும் தங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நல்ல விசாரணைக்கு செல்வோம். திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்கம் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கம் ஆகும். தனது மார்க்கத்தின் நெறி கொள்கை என்ன என்பதை வள்ளலார் தனது உபதேசத்தில் பக்கம் 409 மற்றும் 410 சொல்லியது யாதெனில், இங்கு மற்றவைகளை உண்ணி அவலமடைந்து நில்லாமல் சர்வ சித்தியை உடைய கடவுள் ஒருவர் உண்டென்று அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டுவது சன்மார்க்க கொள்கை என்று வள்ளலார் மிக தெளிவாகவே சொல்லியுள்ளார்கள். அன்பர்களே, முக்கியமாக சொல்லியது இங்கு யாதெனில், தனித்தலைவன் லட்சியம் தவிர அனித்திய சடதுக்காதிகளை பொருட்படுத்தி உபாசனாதி மார்க்கமாய் வழிபடுவது கொள்கை அல்ல. உபாசனை முதலியவற்றால் வழிபடுதலும் மேற்குறித்த தலைவனை குறித்ததே தவிர வேறு இல்லை என்கிறார் வள்ளலார். பக்கம் 437 வள்ளலார் மிக தெளிவாக சொல்கிறார்கள், அஃது சுத்த சிவநிலை கடவுள் நிலை அறிவது எப்படி எனில், ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிற்கும் விசார சங்கல்பம் உண்டானால் நாம் தாழும் குணம் வரும். அத்தருணத்தில் திருவுருட்சக்தி பதிந்து அறிவு விளங்கும். ஆதலால் இடைவிடாது கருணை நன்முயற்சியில் பழகல் வேண்டும் என்கிறார். அன்பர்களே, இங்கு நமக்கு நல்ல விசாரணை வேண்டும். மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிற்கும், ஏது கருணை வடிவாக நிற்கும்? விசார சங்கல்பம். அந்த விசார சங்கல்பம் உண்டானால் நமக்கு தானும் குணம் வரும் என்கிறார் வள்ளலார். ஆக விசார சங்கல்பம் உண்டாக வேண்டுமானால் ஒழுக்கம் நிரம்ப வேண்டும். அந்த விசார சங்கல்பம் உண்டாகும் வரை ஒழுக்கம் நிரப்பிக்கொள்ளுதல் வேண்டும். ஆக விசார சங்கல்பம் உண்டாகும் வரை செய்ய வேண்டியது ஒழுக்கம் நிரப்புதலே. ஆக சுத்த சன்மார்க்கத்தில் நாம் பயில வேண்டியதும் தகுதியாக்கி கொள்ள நமக்கு தேவைப்படுவதும் ஒழுக்கமே. சுத்த சன்மார்க்கத்தின் முதன்மையான ஒழுக்கம் யாதெனில் என்று வள்ளலார் கூறுகையில், பக்கம் 410 இங்கிருக்கின்ற ஒன்றையும் பொருளாக கொள்ளாதீர்கள், எல்லா பற்றுக்களுக்கும் காரணமான ஆசார வகைகளை விட்டு தலைவனையே தொழுவீர்கள். அதன் பின்பு நன்முயற்சியில் நாம் பயில வேண்டிய ஒழுக்கங்கள் எவையெனில், பக்கம் 547 நற்குண ஒழுக்கங்கள், நற்செய்கை ஒழுக்கங்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார் நம் வள்ளலார். இங்கு நற்குண ஒழுக்கங்களாக 6 அவையாவன: நல்ல அறிவு, கடவுள், பக்தி, உயிர் இரக்கம், பொது நோக்கம், திரிகரண அடக்கம். நற்செய்கை ஒழுக்கங்கள் 3 அவையாவன: உண்மை உரைத்தல், இன்சொல்லாடல், உயிருக்கு உபகரித்தல். ஆக அன்பர்களே, சுத்த சன்மார்க்கத்தின் முதன்மையான ஒழுக்கம் யாதெனில் என்று வள்ளலார் எதை சொல்லியுள்ளார்? இங்கு இருக்கின்ற ஒன்றையும் பொருளாக கொள்ளாதீர்கள், எல்லா பற்றுக்களுக்கும் காரணமான ஆசார வகைகளை விட்டு தலைவனையே தொழுவீர்கள். அன்பர்களே, மேற்படியான சுத்த சன்மார்க்க ஒழுக்கத்தினை இடைவிடாது நன்முயற்சியில் பழகி நிரப்பிக்கொள்ளுதல் வேண்டும். அதன் பின்பு சங்கல்பம் உண்டாகும். சங்கல்பம் என்பது என்ன? வள்ளலார் பக்கம் 392 இதை பற்றி விரிவாக சொல்கிறார்கள். சங்கல்பத்தின் பொருளும் விரிவும் யாதெனில், விரிவாவது 5, நிர்விகல்பம், சவிகல்பம், சங்கல்பம், விகல்பம், கல்பம். இவற்றுள் நிர்விகல்பமாவது கடவுள் அறிவு. மேற்படி அறிவின் வியாபகமே சவிகல்பம். சங்கல்பம் என்பது கரணம் யாதொன்றிலும் பற்றாமல் சுத்தமாயிருந்த காலத்தில் தோன்றிய அசைவே சங்கல்பம். ஒன்றிலும் பற்றாது அசைந்த மேல் அசைவென்னும் புடைப்புயற்சியே சங்கல்பம். நாம் நஷ்டமடையோ என்று உள்ளழுந்திய பிரக்கையே சங்கல்பம். ஆக உள்ளழுந்துதல், அதை சிந்தித்தல், சிந்தித்தலே விசாரித்தல், இம்மூன்றுமே சங்கல்ப விகல்ப கல்பம் ஆகும் என்று வள்ளலார் சொல்லியுள்ளார்கள். ஆக கடவுள் அறிவு, அவ்வறிவின் வியாபகம், உள் அழுந்துதல், சிந்தித்தல், சிந்தித்தலை விசாரித்தல் ஆகிய சங்கல்பம் உண்டாகும் வரை நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒழுக்கம் நிரப்பிக்கொள்ளுதலே. ஆக ஒழுக்கம் இந்த சங்கல்பம் உண்டாகும் வரை நிரப்பிக்கொள்ளுதல் வேண்டும் என்பதே வள்ளலாரின் தனி நெறி ஆகும் என்பதை நாம் உணர வேண்டும். கருணை வடிவம் பெற்றவுடன் தாழும் குணம் நமக்கு வரும். அத்தருணத்தில் திருவுருள் சக்தி பதிந்து அறிவு விளங்கும். இந்த அறிவில்தான் அனுபவம் பெறுவதாக உள்ளது. அதன் பின்பு பெறப்படும் ஞான யோக காட்சியில் சாகா கல்வியை தெரிவிக்கும் 3 உண்மைகளான சாகாத்தலை, வேகாக்கால், போகாப்புணல் தெரிந்து சுத்த சன்மார்க்க பயனான மரணமில்லா பேரின்ப வாழ்வு பெறலாம். அன்பர்களே, இங்கு மிக முக்கியமாக வள்ளலார் சொல்லியதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது. அது மேற்படி தெய்வ நிலையை படிப்பால் அறியக்கூடாது, முடியாது என்பதைத்தான் நாம் இங்கு கருத்தில் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒழுக்கம் நிரப்புதல் மூலமாகவே கடவுள் நிலை அறிதல் முடியும் என்பதே வள்ளலாரின் தனி நெறி ஆகும் என்பதை உணர்வோம். மீண்டும் ஒருமுறை நாம் இதை விசாரணை செய்வோம். 1, இங்கிருக்கின்ற ஒன்றையும் பொருளாக கொள்ளாதீர்கள். 2, எல்லா பற்றுக்களுக்கும் காரணமான ஆசார வகைகளை விட்டு தலைவனையே தொழுவீர்கள் என்கிறார்கள். இங்கிருக்கின்ற ஒன்றையும் என்று வள்ளலார் சுட்டிக்காட்டியுள்ளார். அவை எவை என பார்க்க வேண்டும். பக்கம் 560 தனது சத்திய சிறு விண்ணப்பத்தில், எல்லாமுடைய அற்பிருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்கிறார்கள். பக்கம் 411 சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் யாரெனில் என வள்ளலார் கூறுகையில், சமயம், மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்கள் என்கிறார்கள். பக்கம் 468 சைவம், வைணவம் முதலிய சமயங்களிலும், வேதாந்தம், சித்தாந்தம் முதலிய மதங்களிலும், மேலும் வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் என்கிறார்கள். அன்பர்களே, இங்குதான் நாம் வள்ளலாரை அவர்தம் சுத்த சன்மார்க்கத்தினை உற்று அறிந்து தெளிதல் வேண்டும். வள்ளலார் ஆரம்ப காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தின் மீது பற்றுள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த சமயப்பற்றின் அடிப்படையிலும் அன்பின் ஜீவகாரணியத்தின் அடிப்படையிலும் பாடப்பட்ட பாடல்கள் பல. அது திருமுறை 1 முதல் 4 வரை அவர் காலத்தில் வெளியிடப்பட்டது. அதில் சமய ஸ்தோத்திர பாடல்கள் அடங்கி உள்ளன. அதன் பின்பு சமய மதங்களின் மீது லட்சியத்தினை கைவிட்டு விடுகிறார்கள். அதன் பின்புதான் வள்ளலார் கண்ட சமரச சுத்த சன்மார்க்கம் வெளிப்படுகிறது. இதனை மிக தெளிவாக தன்னுடைய மகா பேருபதேசத்தில் விளக்கி சொல்கிறார்கள். அதை பின்பு காண்போம். இங்கு வள்ளலார் கண்ட கடவுளின் உண்மை, சுத்த சன்மார்க்கத்தின் நெறியை உள்ளது உள்ளபடி அறிய நமக்கு தேவை, அது வெளிப்பட்ட காலம் எது என்று நாம் அறிய வேண்டும். இங்கு அன்பர்களே, ஏபிஜே அருள் அம்மா அவர்கள் வெளிப்படுத்தியது ஒரு சத்திய ஆய்வு. ஏப்ரல் 1871 என்பது சுத்த சன்மார்க்கத்தினை வள்ளலார் வெளிப்படுத்திய காலம் என்று ஒரு சத்திய ஆய்வினை இங்கு அம்மா அவர்கள் தந்துள்ளார்கள். அதை நாம் இங்கு விளக்கமாக காண்போம். மிக முக்கியமான ஆய்வாக நாம் இதை கருத வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். சத்திய சன்மார்க்க பெருவிண்ணப்பத்தில் வள்ளலார் சொல்கிறார்கள், எல்லாமாகிய இயற்கை இன்ப கடவுளே, தந்தை என்பவனது சுக்கில பையின்கண், நான் வந்தமைந்த கணப்போது தொடங்கி தாய் என்பவளது சோனித பையின்கண் சென்றடைந்த கணப்போதிற்கு முன் கணப்போது வரையுமாக என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட 1,09,66,000 கணப்போது பரிந்தயம் என்கிறார்கள். அதன் பின்பும் அற்பெருஞ்சோதி தனித்தலைமை கடவுளே, தாய் என்பவளது சோனித பையின் கண், யான் வந்தமைந்த கணப்போது தொடங்கி இவ்வுலகில் தோன்றிய கணபோதிற்கு முன் கணபோது வரையுமாக என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட 6,48,00,000 கணப்போது பரியந்தம். அன்பர்களே, இங்கனமாக வள்ளலார் தனது சத்திய வாக்கியத்தின் மூலம் நொடி கணக்கினை குறிப்பிடுகிறார்கள். அன்பர்களே, நொடியை சொன்ன வள்ளலார் வருஷத்தை ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார்கள். நொடி கணக்கினை சரியாக சொல்லிய வள்ளலார் வருஷ கணக்கினை மற்றொரு விஷயத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். அது எங்கு உள்ளது? பேருபதேசத்தில் சொல்லும் பொழுது 2.5 வருஷமாக நான் சொல்லிக்கொண்டு வந்தேன் என்று ஒரு வருஷ கணக்கினை மகா பேருபதேசத்தில் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். 2.5 வருஷ காலமாக நான் சொல்லிக்கொண்டு வந்தேன், இனி சொல்பவர்கள் சில நாள் தடைப்பட்டு இருப்பார்கள், நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல் இராதீர்கள், இது கடைசி வார்த்தை என்கிறார்கள். அன்பர்களே, மேற்படி பேருபதேசம் ஆற்றியது அக்டோபர் 1873, 1873 அக்டோபர் மாதம். அங்கு 2.5 வருட காலமாக சொல்லிக்கொண்டு வந்தேன் என்கிறார்கள். இது சத்திய வாக்கியம், வள்ளலாரின் சத்திய வாக்கியம், வள்ளலாரின் குறியீடு. இங்கு அதை நாம் கழித்து பார்த்தால் ஒரு உண்மை வெளிப்படுவதாக உள்ளது. கழித்து பார்ப்போம். அக்டோபர் 1873, 1873 அக்டோபர் மாதத்திலிருந்து அவர் குறிப்பிட்ட 2.5 வருடம், 2 வருடம் 6 மாதத்தை கழித்து பார்த்தால் வருவது ஏப்ரல் 1871. அன்பர்களே, வள்ளலார் அவர்கள் எழுதிய அறிவிப்பு கடித பகுதியை பார்த்தால் பக்கம் 547 வள்ளலார் வெளியிட்ட அறிவிப்பு என்ன தெரியுமா? பெரும்பதி வருகை வெளியிட்ட நாள் 12/4/1871. அதில் பல வகைப்பட்ட சமய பேதங்களும் சாத்திர பேதங்களும் ஜாதி பேதங்களும் ஆசார பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் வழங்கும். அது கடவுள் சம்மதம், இது 29 மாதத்திற்கு மேல் என்கிறார்கள். அன்பர்களே, 2.5 வருட காலத்தை நாம் அங்கு கழித்து கிடைத்தது இந்த ஏப்ரல் 1871. இந்த ஏப்ரல் 1871 வள்ளலாரால் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் ஒரு சத்திய குறியீடு உள்ளது. இது 29 மாதத்திற்கு மேல் என்று உள்ளது. 29 மாதம் என்பது என்ன? 2 வருடம் 5 மாதம், அதற்கு மேல் என்கிறார்கள். ஆக இங்கிருந்து கூட்டினால் அந்த மகா பேருபதேசமும், மகா பேருபதேசத்திலிருந்து அந்த 2.5 வருடத்தை கழித்து பார்த்தால் இந்த அறிவிப்பு வருகிறது. சரி, மேலும் இந்த அறிவிப்பினர் என்ன சொல்லியுள்ளார்கள் என்பதை பார்ப்போம். அதில் வள்ளலார் சொல்கிறார்கள், இப்போது வருகிற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள், மூர்த்திகள், கடவுளர், தேவர், அடியார், யோகி, ஞானி முதலானவர்களில் ஒருவர் அல்ல. இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும், எல்லா தேவர்களும், எல்லா கடவுளரும், எல்லா தலைவர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்து அருள்கின்ற தனித்தலைமை பெரும்பதி. இது உண்மையாயின் அந்த பதியின் அருளை நான் பெறுகின்றேன் பெற்றேன். என்னை அடுத்த தாங்களும் பெறுதற்கு யாதொரு தடையும் இல்லை. பெறுவீர்கள், பெறுகின்றீர்கள், பெற்றீர்கள், அஞ்ச வேண்டாம். அன்பர்களே, எதற்கு இந்த ஆய்வு என நீங்கள் கேட்கக்கூடும். வள்ளலார் சொல்லியது என்ன? பக்கம் 410 இங்கிருக்கின்ற ஒன்றையும் பொருளாக கொள்ளாதீர்கள். பக்கம் 409 இங்கு மற்றவர்களை உண்ணி அவலமடைந்து நில்லாமல். பக்கம் 468 சைவம் வைணவம், வேதம் ஆகமம், வேதாந்தம் சித்தாந்தம் எதனிலும் லட்சியம் வையாதீர்கள் என்கிறார்கள். ஆனால் வள்ளலார் மேற்படியான சமயங்களில் லட்சியம் கொண்டு பாடிய சமய சோத்திர பாடல்கள் அடங்கிய 1 முதல் 5 வரை திருவருட்பா குறித்து என்ன முடிவு நாம் எடுக்க முடியும்? மேலும் வள்ளலார் குறிப்பிடும் இங்கிருக்கின்ற ஒன்றையும் எவை அவை? அவையை அறிவதற்கு நமக்கு தேவை இந்த காலம் கண்டுபிடிப்பு. வள்ளலாரின் முடிவான நெறியை அறிவதன் மூலமே இந்த நெறி வெளிப்பட்ட காலமும் நாம் கண்டு அறிந்திடல் வேண்டும். அதுவே ஏப்ரல் 1871 ஆகும். அன்பர்களே, இக்காலத்திற்கு பின் வள்ளலாரால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள், வெளியிடப்பட்ட கட்டளைகள், எழுதிய கடிதங்கள், உபதேசித்த குறிப்புகள், பாடல்கள் அனைத்துமே அவர்தம் தனிநெறி சுத்த சன்மார்க்க கொள்கை அடிப்படையிலேயே உள்ளது என்பதை நாம் கண்டு உணர வேண்டும். ஏப்ரல் 1871 பின்பு 1871 ஏப்ரல் மாதத்திற்கு பின்பு வெளியானவையை நீங்கள் பார்க்க வேண்டும். 1. சுத்த சன்மார்க்க பெரும்பதி வருகை. நாம் ஏற்கனவே படித்து அறியப்பட்ட அந்த அறிவிப்பு, சுத்த சன்மார்க்க பாடசாலையை அவர்கள் உருவாக்குகிறார்கள் 1872. சமரச சுத்த சன்மார்க்க சத்தியஞான சபை விளம்பரத்தை வெளியிடுகிறார்கள் 1872. சமரச சுத்த சன்மார்க்க சத்தியசாலை உள்ளவர்களுக்கு இட்ட ஒழுக்க கட்டளை 1872. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பிரார்த்தனை 1872. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை வழிபாட்டு விதி அதே வருடம். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தார் பழக்க விதி உருவாக்குகிறார்கள். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க சித்தி வளாக விளம்பரம் 1873. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க சித்தி வளாக வழிபாட்டு விதி அதே வருடம். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தாருக்கு இட்ட இறுதி கட்டளை 1874 மற்றும் அருட்பெருஞ்சோதி அகவல் 1872 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பங்கள் மற்றும் சமரச சுத்த சன்மார்க்க உபதேச குறிப்புகள் 1871 முதல் உள்ள அந்த குறிப்புகள் அனைத்துமே வள்ளலாரின் முடிவான தனிநெறியின் அடிப்படையிலேயே உருவாகியுள்ளது. மேலும் அன்பர்களே, வள்ளலார் உலகில் காணும் சமய மத மார்க்கங்களை தன் மார்க்கத்திற்கு எக்காலத்தும் முக்கிய தடைகளாக அறிவித்த பின்பு 1 முதல் 5 திருமுறைகளில் சமய கடவுள்களை சார்ந்துள்ள வள்ளலாரின் சமய ஸ்தோத்திர பாடல்களில் நாம் லட்சியம் வைக்கக்கூடாது. வள்ளலார் தனது மகா பேருபதேசத்தில் பக்கம் 469 சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம், அவற்றில் தெய்வத்தை பற்றி குழு உட்குறியாக குறித்திருக்கின்றதே அன்றி புறங்கவிய சொல்லவில்லை. அவ்வாறு பயிலுவோமேயானால் நமக்கு காலமில்லை, ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு காலமில்லை. மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கின்றேன். நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்து கொண்டிருந்தது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது. அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேற வேண்டியதில்லை. நான் சொல்லியிருக்கிற திரு அருட்பாவில் அடங்கியிருக்கின்ற ஸ்தோத்திரங்களே போதும். அந்த ஸ்தோத்திரங்களையும் மற்றவர்களுடைய ஸ்தோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளே சாட்சி சொல்லிவிடும். ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்தது என்றால், அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்பறிவாக இருந்தது. இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலைமையில் ஏற்றியிருக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டு விட்டதினால் வந்த லாபம் இது. ஆதலால் நீங்களும் விட்டு விட்டீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்து கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா? அன்பர்களே, இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டாமா? இவ்வளவு தெளிவாக கட்டளையிட்ட பிறகு, வள்ளலார் கட்டளையிட்ட பிறகு, எங்கனம் திருமுறைகள் 1 முதல் 5 உள்ள சமய ஸ்தோத்திர பாடல்களில் நாம் லட்சியம் வைக்க முடியும்? அன்பர்களே, திருவருட்பா ஸ்தோத்திர பாடல்கள் அடங்கிய 1 முதல் 4 திருமுறைகள் வெளிவந்த வருடம் 1867. மேற்படி சைவ சமய ஸ்தோத்திர பாடலுக்கு மற்றும் கருணையின் அடிப்படையில் ஒழுக்கத்தினை போதிக்கின்ற பாடல்களுக்கும் சேர்த்து அவைகளுக்கு திரு அருட்பா என்று பெயரிடப்பட்டது. 31 1874 பின்பு வெளிவந்ததுதான் 5ஆம் திருமுறை என்று நீங்கள் உணர வேண்டும். வேலாயுத முதலியார் அவர்களால் 1880 5ஆம் திருமுறை வெளியிடப்படுகிறது. அந்த திருவுருட்பாவில் கூட சமய ஸ்தோத்திர பாடல்கள் பிள்ளையார் திருப்பதிகங்கள் 4, ஒற்றியூர் வழிபாட்டு காலத்திய திருத்தணி பதிகங்கள் 47, கந்தக்கோட்ட பதிகங்கள் உட்பட சமய ஸ்தோத்திர பாடல்களும் அடங்கியுள்ளது. வள்ளலார் காலத்தில் விடப்பட்ட சமய ஸ்தோத்திர பாடல்களை தொகுத்து வெளியிடப்பட்டதுதான் 5ஆம் திருமுறை. அந்த 5ஆம் திருமுறையிலும் 1ஆம் திருமுறையிலிருந்தும் 4ஆம் திருமுறையிலிருந்தும் ஒழுக்கத்தினை போதிக்கின்ற பாடல்கள் உள்ளன. அது மிக்க அறிவு படைத்த ஆன்றோர்களால் தான் அவைகளை பிரித்து அடையாளம் கண்டு படிக்க முடியும், பாட முடியும். ஆனால் வள்ளலார் அவர்களே தனது மகா பேருபதேசத்தில் தனது சமய ஸ்தோத்திர பாடல்களில் லட்சியம் வையாதீர்கள், எனக்கு அப்போது கொஞ்சம் அற்பறிவாக இருந்துவிட்டது, என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டதற்கு அவைகள் மீது நான் லட்சியத்தை விட்டுவிட்டதினால் பெற்றேன் என்பதைதான் இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் இங்கு விசாரிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. வள்ளலார் அவர்கள் பல வருடங்களாக சமயத்தில் வைத்திருந்த பற்றுதான் சுத்த சன்மார்க்கத்தின் பெருநெறியை அவருக்கு பெற்று கொடுத்தது என்று நாம் கருதக்கூடும். இதற்கு வள்ளலார் அவர்கள் அவரால் சொல்லப்பட்ட உண்மை என்ன? அவரே சொல்லுகிறார்கள் தனது மகா பேருபதேசத்தில், நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது என்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை என்று மிக தெளிவாகவே கூறிவிட்டார்களே. மீண்டும் ஒருமுறை வாசிக்கின்றேன். நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது என்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை. அன்பர்களே, ஆக சுத்த சன்மார்க்கத்தின் நெறியை நாம் அறிய வேண்டுமானால் சமயத்திலிருந்து வந்தவர்களுக்குத்தான் இது காரியப்படும் என்று நீங்கள் கருதக்கூடாது. சுத்த சன்மார்க்க நெறியை நேரடியாகவே பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் உணர வேண்டும். அன்பர்களே, வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்கத்தின் பெருநெறியை உள்ளது உள்ளபடி அறிவதற்கு April 1871 பின்பு வந்த அறிவிப்புகள், கட்டளைகள், விண்ணப்பங்கள், கடிதங்கள், பாடல்கள் மற்றும் வள்ளலார் அருளிய உபதேச குறிப்புகள், மகா பேருபதேசம், அற்பெருஞ்சோதி அகவல், இவைகள் நமக்கு மிக தெளிவாக அந்த நெறியை போதிக்கின்றன, உணர வைக்கின்றன. மரணமில்லா பெருவாழ்வை இவைகள் மூலம் நாம் அடைய முடியும் என்பதை முதலில் சத்தியமாக நாம் நம்ப வேண்டும். இங்கனம் இருக்க நாம் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க நெறியினை சார்ந்த பாடல்களை 6வது திருமுறை என்று அழைத்து வருகிறோம். 6வது திருமுறை என்கின்ற போது இங்கு ஒன்று பழைய கணக்கினை நாம் பார்த்தோம். வள்ளலார் காலத்தில் வெளியிடப்பட்டது 1 முதல் 4 திருமுறைகள் மட்டுமே. வள்ளலார் சுத்த பண்ணவ ஞான தேகத்தை எடுத்த பிறகு 1880 வெளிவந்ததுதான், அதுவும் வேலாயுத முதலியார் அவர்களால் வெளியிடப்பட்டதுதான் 5வது திருமுறை, தொகுத்து வெளியிடப்பட்ட திருமுறை. அதைத் தொடர்ந்து சுத்த சன்மார்க்கத்தினை சார்ந்த பாடல்களின் தொகுப்புக்கு 6வது திருமுறை என்று பெயரிடப்பட்டது. 6வது திருமுறை என்று அழைக்கும் பொழுது புதியதாக வந்தவர்கள் அதற்கு முன்பு இருந்த திருமுறைகள் 1 முதல் 5 என்று கேட்கக்கூடும். ஆகவே 6வது திருமுறை என்று அழையாது சமரச சுத்த சன்மார்க்க ஸ்தோத்திர பாடல்கள் அல்லது சமரச சுத்த சன்மார்க்க சங்க பாடல்கள் என்று நாம் அழைத்து கொள்ளலாமா? அடுத்து அன்பர்களே, நாம் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள் என்று வள்ளலார் சொல்லியதை பற்றி ஒரு விசாரணை செய்வோம். இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்வது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பத்திலிருந்து. அதில் வள்ளலாவர்கள் இறைவனை பற்றி விண்ணப்பம் செய்கின்றார்கள், நமக்காக விண்ணப்பம் செய்கின்றார்கள். எல்லாமுடைய அற்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றார்கள். இங்கு ஆசாரம் என்பது என்ன? சாஸ்திர முறைப்படி ஒழுகை, சாஸ்திர வழக்கம், அக்கார்டிங் டு சாஸ்திரா. சங்கற்பம் என்பது என்ன? மனோ நிச்சயம், கருத்து, டிட்டர்மினேஷன், இன்டென்ஷன், டிசைன். விகற்பம் என்பது என்ன? மன மாறுபாடு, வெரைட்டி, டிஃப்ரென்ஸ், ஃபேன்சி. ஆக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினர்களுக்கு வள்ளற் பெருமானால் அறிவிக்கப்பட்ட முக்கிய தடைகள் உலகில் காணும் சமயமத மார்க்கங்களில் மனோ நிச்சயம் மற்றும் மன மாறுபாடு அடிப்படையிலான சாஸ்திரப்படியான தொன்று தொட்டு வரும் பழக்கம் கஸ்டம்ஸ், வழக்கமாக செய்யும் சமயமத மார்க்க செயல் பிராக்டிஸ், பழக்க மரபு முறை யூசேஜ், மனோ நிச்சயத்தில் மனோ வேறுபாட்டில் அமையும் எல்லாவித கருத்து பர்போஸ் நோக்கம் திட்டம் இன்டென்ஷன் உருவங்கள் அடையாளம் டிசைன் உணர்ச்சி மோட்டிவ் வேறுபாடான பல வகைகள் வெரைட்டி மாறுபாடு டைவர்சிட்டி வேற்றுமை டிஃப்ரென்ஸ் கற்பனை விருப்பம் ஃபேன்சி ஆகிய மேலே சொல்லப்பட்ட அனைத்தும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் என்கிறார்கள். மற்றும் உலகாசாரம் உலக வழக்கம் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் ஆஃப் தி வேர்ல்டு உலகசார முறைப்படியான வருணம் ஆசிரமம் ஆகிய சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம். அன்பர்களே, இங்கு வருணம் என்பது என்ன? சமய மத மார்க்கங்களில் காணப்படுகின்ற நிறம் சாதி குலம் துதி போன்றவைகளை இங்கு நாம் வருணமாக கொள்ள வேண்டும். மற்றும் ஆசிரமம் என்கிறார்கள் சமய மத மார்க்க வாழ்க்கை நிலைகளான பிரம்மச்சரியம் கிருகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் போன்ற வாழ்க்கை நிலைகளை பற்றி இவர்கள் கூறுகிறார்கள். ஆக உலகத்திலே காணப்படுகின்ற இந்த பழக்க வழக்கங்கள் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். அன்பர்களே, சுத்த சன்மார்க்க நெறியை நீங்கள் இங்கு உற்று நோக்க வேண்டும். வள்ளலார் அவர்கள் மிக தெளிவாக தனது உபதேச குறிப்பிலே குறிப்பிடுகிறார்கள், சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே சுத்த சன்மார்க்கத்தின் பழக்கம் என்கிறார்கள். ஆக ஏதோ பிரம்மச்சரியம் எடுத்தால்தான் காரியப்படும் என்றும், இல்லை இல்லறம் கொண்டால்தான் காரியப்படும் என்றும், அல்லது வானப்பிரஸ்தம் காட்டு நோக்கி சென்று தவம் இருந்தால்தான் காரியப்படும் என்றும், அல்லது சந்நியாசம் வாங்கினால்தான் காரியப்படும் என்றும், இப்படி உலகில் காணப்படுகின்ற எந்த ஒரு சடங்குகளும் நமக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட அந்த சடங்குகளிலும் பழக்க வழக்கங்களிலும் எங்கள் மனம் பற்றாமல் அருள் செய்தல் வேண்டும். அற்பெருஞ்சோதி,
மிகவும் நன்றி ஐயா. வள்ளலார் நமக்கு சுத்த சன்மார்க்கத்தினையும் பெரும்பதியையும் காட்டிய காலம் April 1871 என்பது மிக்க சிறப்புடையது மற்றும் சத்தியமானது. பக்கம் 411 சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் யார் என்று வள்ளலார் சுட்டி காட்டுகிறார்கள். அது சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகிய சமயம் மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்களும் காம குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவரும் கொலை புலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான் நம் மார்க்கத்திற்கு உரியவர்கள். அன்பர்களே, மேலும் வள்ளலார் அக அனுபவத்தில் கண்ட கடவுள் பெருங்கருணை கடவுள் ஆகும். அருட்பெருஞ்சோதி என்பது திருக்குறிப்பு திருவார்த்தையாகும். சத்திய சிறு விண்ணப்பத்தில் இதை காணலாம். அக அனுபவத்தில் கண்ட கடவுளை படிப்பால் அறிய முடியாது என்கிறார் வள்ளலார். அப்படியென்றால் அக அனுபவம் ஏற்படும் வரை நாம் தினமும் வணங்கும் நினைக்கும் கடவுள் யார்? பக்கம் 559 எங்கும் பூரணமாகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மையின்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்தல் கூடும். இங்கனமாகத்தான் கடவுளை கருத்தில் கருத நாம் முடியும். அன்பர்களே, சுத்த சன்மார்க்கத்தின் முதன்மையான முக்கியமான பகுதிகளாக, அதாவது பிரைமரி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த சுத்த சன்மார்க்கம் எவையெனில், சத்திய விண்ணப்பங்கள் 4, அருட்பெரும் ஜோதி அகவல், சுத்த சன்மார்க்க பாடல்கள், மகா பேருபதேசம், ஏப்ரல் 1871 பின்பு வள்ளலாரால் உபதேசித்த சுத்த சன்மார்க்க குறிப்புகள், சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கங்கள், அதேபோல் சுத்த சன்மார்க்கத்தின் சாரங்கள் எவையெனில், ஏரா நிலை அடைய தயவு வேண்டும், தயவுக்கு ஒருமை வேண்டும். ஒருமை என்பது தனது அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில் கூடுவது.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.
அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை கருணை சபை சாலை அறக்கட்டளை சார்பாகவும், அறக்கட்டளையின் பொருளாளர் ஐயா திரு சந்திரமோகன், செயலாளர் திரு தர்மலிங்கம், திருமதி சிவகாமி அம்மா அவர்கள் சார்பாகவும் உங்களை வரவேற்கின்றேன். சத்திய ஞானாச்சாரம் நூலை வெளியிட்டு சிறப்பித்த மதுரை பல்கலைக்கழகம் காந்தியியல் மற்றும் வள்ளலார் தத்துவவியல் துறை தலைவர் டாக்டர் திரு ஆண்டியப்பன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நல்ல விசாரணைக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திரு குறிஞ்சிப்பாடி சுப்பிரமணியம், திரு வடலூர் விஜயராகவன், திரு அரியலூர் செங்கான், திரு ராஜபாளையம் சகாதேவராஜா அவர்களையும் வரவேற்கிறோம். வள்ளலாரின் கட்டளைப்படி நாம் இன்று நல்ல விசாரணை செய்வோம். வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க பெருநெறியை உள்ளது உள்ளபடி வாசித்து பயன்பெறுவோம். சமரச சுத்த சன்மார்க்கமே உயர்வுடையது என்கிறார் வள்ளலார். எங்கெனம் சமரச சுத்த சன்மார்க்கமே உயர்வுடையது? ஜீவகாருணியத்திலா, அல்லது ஒழுக்க நியதியிலா, அல்லது உருவ வழிபாடு மறுப்பிலா, அல்லது ஜாதி இன வேறுபாடு ஒழிப்பிலா? அன்பர்களே, வள்ளலாருக்கும் சுத்த சன்மார்க்கத்திற்கும் முந்தைய காலகட்டத்திலேயே இவை பற்றி சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதே. உயிர் இறக்கத்திற்கு ஜைன மார்க்கம் உள்ளதே, ஜீவகாருணிய உண்மைக்கு சைவ சமயம் உள்ளதே, ஒழுக்க நியதிக்கு திருக்குறள் உள்ளதே, கடவுள் உண்மைக்கு திருமந்திரமும் திருவாசகமும் உள்ளதே. இங்கனம் இருக்க வள்ளலார் கண்ட தனிநெறி என்ன? அதுவும் ஆதாரங்களுடன் நாம் விசாரணை செய்தல் வேண்டும். கடவுள் உண்மை பற்றி வள்ளலார் பேருபதேசத்தில் சொல்லியது யாதெனில், ஆதியில் இதை மறைத்தவன் ஓர் வல்லவன். அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்ட பாடில்லை. அவன் பூட்டிய பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை. இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை என்கிறார் வள்ளலார். சரி, அக்கடவுளின் நிலை பற்றி வள்ளலார் என்ன சொல்கிறார்கள்? கடவுள் நிலை படிப்பால் அறியக்கூடாது, முடியாது என்றும் அக அனுபவமே உண்மை என்கிறார்கள். ஆக வள்ளலார் கண்டு தெரிந்த பெருங்கருணை கடவுளை நாம் எங்கனம் வள்ளலார் பாடிய கடவுள் உண்மை பாடல்கள் மூலம் தெரிந்துவிட முடியும்? அன்பர்களே, வள்ளலாரின் சத்திய லட்சியம் என்ன தெரியுமா? ஆண்மநேய ஒருமைப்பாட்டுரிமையே. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றவரே நம் வள்ளலார். இந்த லட்சிய அடிப்படையில்தான் தான் கண்டு தெரிந்த
வள்ளலாரின் சத்திய வார்த்தைகளால் அமையப்பட்ட பாடல்கள் பத்தை கருணை சபை சாலை நம்பகர் திருமதி ஆர். சிவகாமி அம்மாள் அவர்களும், பொருளாளர் திரு ஏஜி சந்திரமோகன் அவர்களும் பாட வேண்டுகிறோம். மேற்படி பாடல்கள் அமைப்பு ஏபிஜே அருள்.
சுத்த சன்மார்க்க பிரார்த்தனை ஸ்தோத்திர பாடல்கள். பாடல் எண் 1.
திருஅருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுத்த யானியரே, ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையால் தேவரீர் தங்கள் மெய்யறிவின் கண் அனுபவித்தெழுந்த உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை நாங்கள் இந்நாளில் தெரிந்து கொண்டோம். அஃது ஆண்டவரின் திருஅருளை தயவு என்னும் கருணையாலேயே பெறக்கூடும். தயவு என்னும் கருணையாலேயே பெறக்கூடும் என்பதினை தேவரீர் உணர்த்த நாங்கள் உணர்ந்துள்ளோம். தேவரீர் உணர்த்த நாங்கள் உணர்ந்துள்ளோம். வந்தனம், வந்தனம், வந்தனம்.
பாடல் எண் 2. ஆண்டவரே திருவருளை பெற்று தரும் சாதனமாகிய தயவு என்னும் கருணையின் விருத்திக்கு தடையாக இருக்கும் கட்டுப்பாட்டு சமய ஆசாரங்களையும் ஜாதி ஆசாரங்களையும் நாங்கள் விட்டொழித்து சத்தியான ஆசாரமாகிய பொது நோக்கம் எங்களிடம் வருவதற்கு தாயினும் சிறந்த தயவுடைய கடவுளே கருணை செய்தல் வேண்டும். தாயினும் சிறந்த தயவுடைய கடவுளே கருணை செய்தல் வேண்டும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. பாடல் 3. தனித்தலைமை பெருங்கருணை கடவுளே, சமயம் மதம் முதலிய மார்க்கங்களில் முற்றும் பற்றற கைவிட வைத்தும் காமக்ரோதம் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொடுத்தும் கொலை புலையை தவிர்க்க வைத்தும் திரு அருட்பிரகாச வள்ளலாரின் உண்மை பொது நெறி மார்க்கமான சமரச சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாக்கி தேவரீர் எங்கள் உள்ளகத்தே இருந்து நன்முயற்சி பயிற்சியை பயிற்றுவித்து அருள வேண்டும், அருள வேண்டும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
பாடலின் 4. சுத்தமாதி 3 தேகங்களை பெற்ற சுத்த ஞானி திரு அருட்பிரகாச ராமலிங்கரே, தேவரீர் தெரிவித்த சுத்த சன்மார்க்க ஒழுக்கத்தினை இந்நாளில் நாங்கள் தெரிந்து கொண்டோம். யாதெனில் இங்கிருக்கின்ற ஒன்றையும் பொருளாக கொள்ளாமல் எல்லா பற்றுக்களுக்கும் காரணமான ஆச்சார வகைகளை விட்டொழித்து தலைவனையே தொழுதல் வேண்டும். இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கிக் கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்பச் சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே தேவரீரின் அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருந்தது என்பதையும் இந்நாளில் நாங்கள் தெரிந்து கொண்டோம். தேவரீர் பெற்ற பெருவாழ்வை போல் நாங்களும் பெரும் வண்ணம் தேவரிடத்தில் எழுந்து பொங்கிய ஆண்மனேய ஒருமைப்பாட்டுரிமையை என்னென்று கருதி வணங்குவோம், என்னென்று கருதி வணங்குவோம். தேவரீர் அறிவித்த சுத்த சன்மார்க்க ஒழுக்கத்தினை உள்ளபடியே இந்நாளில் நாங்கள் தெரிந்து கொண்டோம். தேவரீர் தயவுக்கு வந்தனம், 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 வந்தனம். பாடலின் 5. சத்திய ஞானிகளின் உண்மை வாசகம் அண்டாண்ட முதலிய எல்லாவற்றிற்கும் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, சுத்த சன்மார்க்க ஒழுக்கங்களான நல்லறிவு, கடவுள் பக்தி, உயிரிறக்கம், பொது நோக்கம், திரிகரண அடக்கம் முதலிய நற்குண ஒழுக்கங்களில் பயிற்றுவித்தும் உண்மை உரைத்தல், இன் சொல்லாடல், உயிர்க்கு உபகரித்தல் முதலிய நற்செய்கை ஒழுக்கங்களிலும் செய்வித்தும் எங்களை இரட்சித்தருளல் வேண்டும், எங்களை இரட்சித்தருளல் வேண்டும். தேவரீர் நன்முயற்சி பயிற்சியில் நம்பியிருக்கும் என்னையும் என்னை அடுத்த சுற்றம் என்னோடு பழகிய நட்பினராகிறையும் உய்ய கொண்டருள்க. நட்பினராகியறையும் உய்ய கொண்டருள்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.
பாடல் ஆறு. இயற்கை உண்மையரே, இயற்கை அறிவினரே, இயற்கை இன்பினரே, நிற்குணரே சிற்குணரே, நித்தியரே சத்தியரே, ஏகரே அநேகரே, ஆதியரே அநாதியரே, அமலரே அருட்பெரும் ஜோதியரே, அற்புதரே நிரதிசெயரே, எல்லாமானவரே, எல்லாமுடையவரே, எல்லாம் வல்லவரே, இங்கனம் திருவார்த்தை திருக்குறிப்புகளால் எங்களால் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுள்.